வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சு வெங்கடேஸ்வரின் காவல் கோட்டம் பாகம் 1 அத்தியாயம் 46. கோட்டை மதில் நெடுகிலும் குறிப்பிட்ட இடைவெளியில் காவல் வீரர்கள் தங்கும் ஆடங்கள் உடும்பின் முக அமைப்பை போல அடிபெருத்து நுனி சிறுத்து நின்றிருந்தன. ஆயுதம் வைக்கப்படும் அறைகள் வரிசையாக இருந்தன. வெளிப்புறம் இடைவெளிகளுடன் அமைக்கப்பட்ட வளைவுகளும் உள்புறம் சிறிய உயரமுள்ள சுவரும் வீரர்களும் குதிரைகளும் கீழே இருந்து ஏறி இறங்குவதற்காக அமைக்கப்பட்டிருந்த அகன்ற படிக்கட்டுகளும் மாறி மாறி கட்டப்பட்டிருந்தன. கோட்டை சுவரை 4 முனைகளிலும் 4 மிகப்பெரிய கோபுர மாடங்களும் இடையிடையில் அதைவிட சிறிய அளவிலான சதுர மாடங்களும் இருந்தன. கோட்டையின் கம்பீரத்திற்கு சூட்டப்பட்ட மகுடங்களைப் போல காட்சியளித்தன இந்த மாடங்கள். கோட்டையின் 4 மூலைகளிலும் கட்டப்பட்டிருந்த இந்த கோபுர மாடங்களின் மேல் நின்று பார்ப்பவர்களுக்கு வெவ்வேறு நிலக்காட்சிகளை காண முடியும். மாடங்கள் அழகானவை மட்டுமல்ல, அவை அதிகாரத்தின் கண்கள். எல்லா திசைகளிலும் நிகழும் சம்பவங்களை உற்று பார்க்கும் திறன் அதற்கு உண்டு. அது பார்க்கும் கண் மட்டுமல்ல, எல்லா இடங்களும் பார்க்கப்படுகின்றன என்பதை உணர்த்தும் கண். அதிகாரத்திற்கு கண்கள் மட்டுமல்ல, காதுகளும் உண்டு. கோட்டை சுவர் முழுமையும் அதிகாரத்தின் காதுகள். வெறுத்தோ எதிர்த்தோ பேசப்படும் பேச்சுகளை அது கேட்டுவிடும் என மக்கள் அஞ்சி நடுங்குவர். கோட்டைகளும் மாடங்களும் பார்க்கவும் கேட்கவும் பேசவும் பழக்கப்படுத்தப்பட்டவையே. 4 முறையிலும் கட்டப்பட்டிருந்த மாடங்கள் மிக நுட்பமான அழகிய வேலைப்பாடுகளால் ஆனவை. அதன் மேல் விதானம் 18 அடி விட்டங்களை கொண்டது. 8 தூண்களின் மேல் நிறுத்தப்பட்டிருந்த இந்த மாடத்தின் விளிம்புகளில் சுதை வேலைப்பாடுகள் அழகுற செய்யப்பட்டிருந்தன. சுண்ணாம்பு காரைகளால் பூசப்பட்டிருந்த இந்த மேல் மாடத்தின் பின்னால் சூரியன் உதிப்பதையும் நிலவு மறைவதையும் காலங்காலமாய் கண்டு அனுபவித்தனர் மதுரை மக்கள். மதுராபுரி தெய்வம் சூட்டிக்கொண்ட மலர் கொத்துகளாக இந்த மாடங்கள் காட்சியளித்தன. கான் சாஹிப்பின் காலத்தில்தான் இந்த மாடங்களின் 2 பக்கங்களிலும் மேலும் 2 சிறிய மேடைகள் அமைக்கப்பட்டு 12 பவுண்டு பீரங்கிகள் நிறுத்தப்பட்டன. இரவு காவலர்கள் காலங்காலமாய் பயன்படுத்தி வந்த தீவட்டியின் கரும்புகை மட்டுமே இன்று மாடத்தின் மேற்கூரையில் படிந்து கிடக்கிறது. சுண்ணாம்பு காரைகளின் விளிம்புகள் அங்குமிங்குமாக சிதைக்கப்பட்டு விட்டன. பீரங்கி மேடைகள் பெயர்ந்து கிடக்கின்றன. தென்மேற்கு கோபுர மாடம் 3 தூண்கள் மட்டுமே எஞ்சி நிற்க முழுவதும் சாய்ந்து கிடக்கிறது. கோட்டை காவல் படையின் கம்பீர அணிவகுப்புகள் காணாமல் போய் ஆண்டுகள் பல ஆகிவிட்டன. கோட்டையின் ஒவ்வொரு கல்லிலும் இருந்த ராஜபார்வை அகன்று விட்டது. தோல்வியுற்ற வீரர்களின் கண்களில் இருந்த பயம் சிதைந்த தூண்களின் இடுக்குகளில் செருகி கிடந்தது. இரவில் வந்து செல்லும் ஆந்தையின் கண்களுக்கே அவை தெரிகின்றன. கலெக்டர் பிளாக்பேர்ன் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்பட்ட தகவல் மதுரை வந்து சேர்ந்தது. அவர் மதராசுக்கு கிளம்பி போனார். வீழ்ச்சிக்கு பின் எவ்வளவு காலம் நிலைத்திருந்தாலும் கோட்டை அதன் அர்த்தத்தை ஒரு சிறு கல்லில் கூட தக்க வைத்துக் கொள்வதில்லை. அது தனது அர்த்தத்தையும் அவசியத்தையும் ஒருபோதும் தான் தீர்மானிப்பதும் இல்லை. எதிரிகளால் நாற்புறம் சூழப்பட்ட நிலையில் உட்பகுதியில் இருக்கும் பதற்றத்தையும் பயத்தையும் அது உணர்ந்ததும் இல்லை. அவர்களின் பசியை அது அறியாது. முற்றுகையைக் கண்டு அது அஞ்சியதில்லை. வீழ்த்தப்பட்ட பின் சிதைந்து போன நெடுங்கதவுகளின் வழியே வெட்டுண்ட தேகங்களை இழுத்து கொண்டு கரிய ரத்தம் வெளியேறும் போது அதை கண்டுகொண்டதும் இல்லை. ஏதோ ஒரு மலைப்பகுதியில் இருந்து தன்னை செதில் செதிலாக வெட்டி எடுத்து வந்து இங்கே அடுக்கி வைத்தவர்களின் மீது அதற்கு கோபம் இல்லை. ஆதரவு காட்டவும் தெரியாது. அது வெறும் கல், அவ்வளவுதான். மனிதன் தான் அதன் மீது கனவு காண்கிறான், கட்டி எழுப்புகிறான், ஏதேதோ செய்து அதன் பின்னால் ஒளிந்து கொள்ள பார்க்கிறான், செதுக்கி வழிபடுகிறான், நம்பி வரம் பெற விழைகிறான். ஆனால் கல் வெறும் கல்லாகவே இருக்கிறது. பறவை நெச்சத்தில் முளைவிடும் தாவரத்தின் வேர்கள் மட்டுமே அதை உணர்கின்ற ஆற்றல் பெற்றவை. அதனால் தன் விதையிலிருந்து முளைவிடும் முதல் தருணத்திலேயே அது பாறையை வென்று விடுகிறது. 18 பவுண்டு பீரங்கியின் வாயிலிருந்து பறந்து வந்து அடித்த கல்குண்டுகளை தாங்கி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கும் கற்பாலங்களின் உடை இடி மின்னலைப் போல இறங்குகிறது ஒரு சிறு வேர். 2 மாதங்களில் பிளாக்பேர்ன் மதுரை திரும்பினார். தனது திட்டங்களை விளக்கி கவர்னரை நம்ப வைத்து கோட்டையை இடிப்பதற்கான கவர்னரின் அனுமதியோடு வந்து சேர்ந்தார். தொடரும்.